புத்தகம் 1, அத்தியாயம் 11. மற்றொரு கடிதம். ராப்ளேயிடம் நேரடியாக கேட்டும் மறுத்துவிட்டார். மேயர் மூலமாக போகலாம் என்றால் அதற்கும் ராப்ளே மறுத்துவிட்டார். ஜட்ஜ் க்ரோவ் மூலமாக ராப்ளேயை சம்மதிக்க வைக்கலாம் என்றால் அதுவும் நடக்கவில்லை. கீதா பக்ரூவை பிழைப்ப வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் போய்விட்டன என்று நினைத்து கொண்டார். அருணின் முகத்தில் முதன்முறையாக கவலைக்கோடுகள் தெரிந்தன. அருண் இன்னும் சில பெரியவர்களை சந்தித்து பேசி பார்க்கலாம் என்றான். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவர் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் கீதா வண்டி ஓட்டியது தான் மிச்சம். பலன் ஏதும் கிடைக்கவில்லை. சிபாரிசு செய்த அனைவரிடமும் விதையை கொடு, அப்புறம் அனுமதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் ராப்ளே. பக்ரு ஒன்று அவர்களோடு வழியில் அலைந்ததில் இன்னும் பலவீனமாகி போனது. உணகல் கூட இல்லாமல் சோர்ந்து போய் அருணின் மடியில் படுத்து கொண்டிருந்தது. எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்த பின் இனிமேலும் சிபாரிசுக்கு அலைவதில் பயனில்லை என்று கீதா வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினார்.
அவ்வளவு தானம்மா, நம்ம பக்ருவை காப்பாற்ற முடியாதா?
கீதா மௌனமாக இருந்தார்.
அம்மா, அப்படி என்னதான் இருக்கு அந்த விதையில? உங்க கம்பெனி அதிபர் இப்படி நடந்துக்கிறதுக்கு நம்ம பக்ருன்னா அவ்வளவு துச்சமா? அருண் வா, நம்ம ராப்ளே கிட்ட திரும்ப போய் பேசலாம். விதையை கொடுத்தாவது பக்ருவை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம்.
பக்ருவின் உயிர் ஒரு பக்கம், ராப்ளேயின் பிடிவாதம் மறுபக்கம். அந்த சின்ன பையன் என் மனதை துடித்தது. அருண் முதலில் வேண்டாம் என சொல்ல பார்த்தான். ஆனால் வேறு வழியே இல்லாத பொழுது ராப்ளே இடங்கக்கூடும் என்று சம்மதித்தான்.
அம்மா, விதையை கொடுத்தும் அவர் அனுமதி தரலன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம பக்ருவை பிழைக்க வழியே இல்லாமல் போயிடுமே.
மகனின் கேள்வி கீதாவுக்கு நியாயமாகப்பட்டது. ராப்ளே தனக்கு சாதகமாக எதையும் செய்யக்கூடியவர், பணத்திற்காக எதையும் செய்பவர், ஒரு சிறுவனின் துக்கத்தை கூட சட்டை செய்யாமல் தனக்கு வரும் லாபத்திலேயே குறியாக இருப்பவர். என்ன செய்வது? தாய்ப்பாசம் வென்றது. மனதை திடப்படுத்தி கொண்டு ராப்ளேயின் நம்பருக்கு ஃபோன் செய்தார். டயல் சத்தம் கேட்டது. வாய்ஸ் மெயில் பின்னர் கேட்டது. ராப்ளேயிடமிருந்து பதில் வரவில்லை. ஏதும் சொல்லாமல் ஃபோனை வைத்தார்.
அம்மா, ஏன் வாய்ஸ் மெயில் விடலை? உங்களுக்கு விதையை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல.
மகனின் பதில் கீதாவை துக்கத்தில் ஆழ்த்தியது. மீண்டும் ஃபோன் செய்தார். அம்முறையும் அவ்வாறே நடந்தது. அவரால் வாய்ஸ் மெயில் விட முடியவில்லை.
சரிம்மா, வண்டி ஓட்டும்போது ஃபோன் வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசலாம். பக்ரு, என்னை மன்னிச்சிடுறா, என்னை மன்னிச்சிடு.
வண்டியில் இருந்த நிசப்தத்தை மாற்ற கீதா ரேடியோவை ஆன் செய்தார். அதில் நேயர் விருப்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியின் டெஸ்க் ஜாக்கி நம்பிக்கை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்.
Hey listeners, today we are going to talk about hope. Hope is our best friend and we should never give up hope in our life. Today I'm going to play the song from Jason Mraz, I won't give up, after the commercials.
That's right. I won't give up, Bakaru. I won't give up.
பக்ருவை கட்டி அணைத்து உணர்ச்சியோடு பேசினான் அருண். அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் பொழுது சற்றே இருட்டிவிட்டது. வீட்டுக்குள் போய் ராப்ளேயிடம் கேட்டு பார்க்கலாம் என நினைத்து கீதா வண்டியை நிறுத்தினார். என்ன நினைத்தானோ தெரியவில்லை, தடால் என்று பின்கதவை திறந்து கொண்டு வீட்டின் வாசலை நோக்கி தலைதிரைக்க ஓடினான் அருண். பக்ருவை கூட கவனிக்கவில்லை. பக்ருவை பின் சீட்டில் விட்டுவிட்டு ஓடினான். திடுக்கிட்டு போன கீதா பிரமை பிடித்தவர் போல நின்றார். வீட்டை நோக்கி ஓடிய அருண் வெளிக்கதவின் கீழே எதையோ தேடினான். அவன் தேடியது கிடைத்தது, ஒரு லெட்டர். அருணின் முகத்தில் ஒருவித எதிர்பார்ப்பு கலந்த உற்சாகம் தெரிந்தது. கைகள் நடுங்க அந்த லெட்டரின் வெளிப்புறம் பார்த்தான். அன்புள்ள அருணுக்கு, மிகவும் அவசரம், உடனே பிரித்து படிக்கவும். அந்த இன்னொரு கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது? பக்ரு அதனால் பிழைக்க வைக்க முடியுமான்றதை பார்ப்போமா அடுத்த அத்தியாயத்தில்?